ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பெண் பிள்ளை தன் உள்ளத்தில் இருக்கும்படியான பகவத் விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு புஷ்பமாக்கி ராமானுஜர் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறாள். நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் கேட்கிறோம். பிரகலாதன் ரொம்ப அழகா சொல்றான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் அப்படின்னு நவவித பக்தியில முதல்ல சொல்லும்பொழுது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம்னு முதல் மூணுல சொல்றான். கேட்கறத ஹயத்துல நன்னா தேக்கி வச்சுக்கணும், அத பேசணும், அப்ப நல்லது. பெண் பிள்ளை அதுபோல தான் கேட்ட பகவத் விஷய அனுபவங்களை நன்னா உள்ளத்துல தேக்கி வச்சுண்டு தகுந்த சந்தர்ப்பம் வந்த உடனேயே யதிராஜர் ராமானுஜரிடத்துல பேசுறாள். அது ஒரு பாக்கியம் தானே. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கூட பேசல, நின்றுண்டேதான் அவள் சொல்றான், நின்றுண்டேதான் யதிராஜர் ராமானுஜரும் கேட்கிறார். அடுத்த வாக்கியம் சொல்றாள் பெண் பிள்ளை, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே. நாதமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய பிரதம ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லணும். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கான ஒரு அஸ்திவாரத்தை கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனாலதான் தியான ஸ்லோகம் ஆரம்பத்திலேயே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு ஸ்ரீ கூரத்தாழ்வான் சொல்றார். லக்ஷ்மிநாதனாகிய நாராயணன ஆத்தியத்துல வச்சுண்டு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். நாதமுனிகள் யாமுனாச்சாரியான்ற ஆளவந்தார் இவர்களை மத்தியத்துல உடையதுமாகிய அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் இருக்கும்படியான குரு பரம்பரையை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் சேவிக்கிறேன் அப்படின்னு ஸ்லோகம். அந்த நாதமுனிகள் அற்புதமான ஒரு பகவத் பக்தர். சரியா அந்த காலத்துல யோக முறைப்படி பகவத் தியானம் பண்ண ஒரு மகாத்மா. ஹதயத்துக்குள்ளே பகவான அப்படியே மானசீகமா அனுபவிக்கும்படியான ஒரு யோகம் தெரிஞ்சவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். குருகை காவலப்பன் அப்படின்ற அவருடைய சிஷ்யருக்கு அப்புறமா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அது கிடைக்காம போயிடுத்து, யோக ரகசியம் அப்படின்னு பெயர். இந்த நாதமுனிகளுடைய பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், சொந்த ஊர் அப்படின்னா வீரநாராயணபுரம் அப்படின்னு சொல்லும்படியான காட்டு மன்னார் கோவில். அழகா சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு மன்னார் கோவில், வீராணம் ஏரி அப்படின்னு சென்னைக்கு ரொம்ப அழகா அங்கிருந்து ஜலம் கொண்டு வரோம் சொல்லி இன்னைக்கும் உண்டு. வீராணம் ஏரி, சரியா வீர நாராயணம் ஏரி அப்படின்னு பெயர். காலப்போக்கில் வீராணம் ஏரி ஆயிடுத்து. சமுத்திரம் மாதிரி ரொம்ப பெருசான ஒரு ஏரி அது. அந்த வீரான் ஆராயணபுரம் தான் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய ஊர். அவர் எப்பொழுதுமே யோக ரகசியப்படி பகவான் அனுபவிச்சுட்டே இருப்பார். எப்பொழுதும் நிறைய பகவத் தியானத்துல இருப்பார். அதாவது தன்னை மறந்து பகவத் தியானத்துல ஈடுபட, எப்படி சம்சாரிகள் தங்களுக்கு பிடிச்சதான போக விஷயங்கள்ல தங்களை மறந்து நேரத்தை மறந்து சரீரத்தை மறந்து சுத்தி இருக்கிறவாளை மறந்து ஈடுபடுவாளோ அதுபோலே ஸ்ரீமன் நாதமுனிகள் பகவத் விஷயத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஈடுபடுவார். அவர் அப்பப்ப அப்படி தியானத்துல உட்கார்ந்துட்டே இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் தியானத்துல இருக்கார். தியானம் முடிச்சு எழுந்துக்கிறார். அப்பாவா வீட்டில் இருக்கிறவா சொல்றார். அவர் இடத்துல அழகா ஒரு ஆண் பிள்ளையும் பல பெண் பிள்ளைகளுமாக வந்து போனார்கள் அப்படின்னு சொன்னார். பிரதாவா சொன்னார். உடனே ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு, ஆ கண்ணனும் கோபிகைகளும் வந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லி விசாரிச்சென்று ஓடுறார். எங்கே 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 எங்கேன்னு போற வாக்கெல்லாம் எதிர்க்க பாக்குற வாக்கெல்லாம் அந்த பக்கமா கண்ணனும் கோபிகைகளுமா போனார்களா போனார்களா அப்படின்னு கேட்டுட்டே போற. கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் போயிட்டார். இப்ப பின்னாடியே சிஷ்யாளும் ஓடி வரா. இப்ப சிஷ்யா வந்து அவரை தடுத்து நிறுத்தி கேட்கிறா, சுவாமி என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஓடி வந்து தேடின்றீர்கள், யார தேடுறீர்கள் அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், இல்ல நீங்க சொன்னால ஒரு ஆண் பிள்ளையும் சில பெண் பிள்ளைகளுமாக வந்து போனார்கள்னு கண்ணனும் கோபிகைகளும்னு சொல்லி ஓடி வந்தேன் அப்படின்னார். அப்புறமா சிஷ்யர்கள் சொன்னார், சுவாமி வந்தது சோழ ராஜனும் அவனுடைய பத்னிகளும் அப்படின்னார். வந்துட்டு போனது என்னமோ ஒரு ராஜாவும் அவனுடைய மனைவிகளும். ஆனா இவருடைய பாவம் பார்த்துக்கோங்க, ஒரு ஆண் பிள்ளையும் பல பெண் பிள்ளைகளும் அப்படின்னா கண்ணனும் கோபிகைகளும்னு ஒரு பாவம். சாதாரணமா கண்ணனும் கோபிகைகளையுமே தப்பா பாக்குற உலகம் இது இல்லையா. ஆனா ஒரு ராஜனும் அவனுடைய மனைவிகளும் வந்துட்டு போன விஷயத்த கூட கண்ணனாகவும் கோபிகைகளாகவும் பாவிச்சார் அப்படின்னா அவருடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. பகவத் விஷயத்துல நன்னா ஆழங்கால் பட்டோம்னா எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சம்பவமும் எந்த ஒரு செய்தியுமே பகவத் அனுபவமாகவே கிடைச்சிடும். அதுதான் மனசு. எந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கோமோ அது சம்பந்தமான நினைவுகளே சுத்தும் இல்லையா. அதுபோல ஒரு பகவத் பித்து இந்த ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல அழகா ஒரு ராஜா இவரை வந்து சேவிச்சுட்டு போறான். போகும்பொழுது அவனுடைய அடிமை தலைமேல கால் வச்சு அவன் யானை மேல ஏறுறான். அதை பார்த்துட்டு மூர்ச்சியாகி விழுந்துடுறார். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா. அப்ப அவர் சொல்றார், அழகா பகவான் தேவாதி தேவன், நித்தியசூரிகள் நித்தியமுக்தர்கள் இருக்கும்படியான வைகுந்தத்தில் இருக்கிறவன், அழகா கருட வாகனத்தெல்லாம் ஏறும் பொழுது ஜோரா தேவர்கள் இவா தலைகள்லாம் கால் வச்சு ஏறா போலே பாவிச்சேன் அப்படி தோணித்தனக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய வீட்டுல அப்படி தியானத்துல உட்கார்ந்து இருக்க, தியானம் முடிஞ்சு ஒரு அழகா அப்படி போற, தியானம் முடிஞ்சாச்சு கண் விழிச்சு பாக்கிற. அப்பா வீட்டுல இருக்கவா சொல்றார்கள், ரெண்டு வில்லியும் ஒரு பெண் பிள்ளையும் ஒரு குரங்கும் வந்து போனார்கள் அப்படின்னா. வில்லி அப்படின்னா வில்லேந்தியவர்கள் அர்த்தம். வில்லேந்திய இரு வீரர்கள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு குரங்கு வந்து போனது அப்படின்னுட்டார்கள். உடனே ஹா லக்ஷ்மணா, ஹா ராமா, ஹா சீதே, ஹே ஹனுமான் அப்படின்னு கத்திண்டு ஓட ஆரம்பிச்சுட்டார் ஸ்ரீமன் நாதமுனிகள். இவாளுக்கு ஒண்ணுமே புரியல, இதனடாது நம்ம சொன்னது வில்லேந்திய ரெண்டு பேர் ஒரு பெண் பிள்ளை ஒரு குரங்கன் தானே சொன்னோம், வந்தது யாருன்னா ராஜாவும் ராஜாவுடைய பத்தினியும் அவனுடைய மந்திரியும் அவ காட்டுல பிடிச்ச ஒரு குரங்கும் இவ்வளவுதான். ஆனா ரெண்டு ஆண் பிள்ளைகள் வில்லேந்தியவர்கள் ஒரு பெண் பிள்ளை ஒரு குரங்குன்ன உடனே இவருடைய பாவத்துல ராம லக்ஷ்மண சீத ஹனுமானோட வந்தார்கள் அப்படின்னு ஒரு பாவம். அது பெரியவாளுடைய அத்தமான அனுபவம். அது தியாகராஜருடைய பெண் கல்யாணத்துக்கு தியாகராஜருடைய ஒரு சிஷ்யர் அழகா ஒரு பெரிய ராமனுடைய போட்டோவை எடுத்துட்டு நடந்து வரார். கரெக்டா முகூர்த்த சமயத்துல அழகா இந்த ராமனை எடுத்துன்னு அவர் உள்ள நுழையிறார். அப்படியே வேர்த்து வழிய களைச்சு போய் வர. அப்ப தியாகராஜா, ராமா என் பொண்ணு கல்யாணத்துக்காக களைச்சு போய் நடந்து வந்தியோடா அப்படின்றார். களைச்சு போனது நடந்து வந்தவர். ஆனா ராமன் அவர் தூக்கி நடந்து வந்ததுனால ராமனே நடந்து வந்தான் அப்படின்னு ஒரு பாவம் அது. இது வந்து அந்த மனசுல அந்த பக்தியின் ஆழத்துல போகும்பொழுது தானாகவே வெளிப்படுற ஒரு உணர்வு. இந்த குழந்தைய தான் கொசு கடிச்சு விடுத்தனா அம்மா பதறுவாள் இல்லையா, நம்ம தன்னையே கடிச்சா போலே. அது குழந்தைய கடிச்சு கொதர்றதுன்னு வா, கொசு எங்கேயும் கடிச்சுலாம் கொதராது, நாய் தான் கடிச்சு கொதறும். ஆனா அம்மாவுடைய பாவம் அவளுடைய ஹிருதயத்துல அந்த வாத்சல்யம் அந்த மென்மை இருக்கிறதுனால குழந்தைய கடிச்ச அந்த வலி அவ ஹிருதயத்துல உண்டாகிறா போலே. இந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சீதே ஹா ஹனுமான் அப்படின்னு தேடிண்டு அப்படி போறார். பின்னாடியே சிஷ்யா துரத்ரா வரவா புறவாளெல்லாம் கேட்கிறார். ரெண்டு வில்லிகள் ஒரு பெண் பிள்ளை ஒரு குரங்க பார்த்தீர்களா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறார். அப்படிலாம் நாங்க யாரையும் பார்க்கலையே பார்க்கலையே அப்படின்றார். இவரும் தேடி 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 கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் போயிடுறார். காட்டு மன்னார் கோவில்லேருந்து போறார். போய் 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 கடைசியில ஒரு சிட்டியில அப்படி நாங்க பார்க்கலையே அப்படின்னு எல்லாரும், அடடா பெருமாள் வந்தானே நான் கண்டுக்காம போனேனே, பெருமாள் எனக்கு காட்சி கொடுக்காம போயிட்டானே, ஹா பிரபோ விட்டேனோ உன்னை நெஞ்ச பிடிச்சுட்டு விழுந்தார். விழுந்தவர் தான் அப்படியே வைகுந்தம் போயிட்டார். பெண் பிள்ளை அதை சொல்றா, பாவத்தினாலே ஒரு மனுஷால கூட பகவத் ஸ்வரூபமா பார்க்கிறார். ஒன்னும் திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே அப்படின்னு ஆழ்வார்கள் சாதிக்கிறா போலே, பகவத் அனுபவத்தில அப்படியே நிரம்பி கிடக்கிறதுனால எதை பார்த்தாலும் அவருக்கு பகவத் ஸ்வரூபமா. பாரதியார் சொல்றாரு இல்லையா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. உலகத்துல அதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் காகத்தை பார்த்திருக்கா, ஆனா காக்கை சிறக கண்ணனா பார்க்கிற பாவம் பாரதியாருக்கு தானே சித்திச்சது. அது ஒரு பாவம். இன்னைக்கு பார்த்தோம்னா திருப்பாவை பாசுரமே உந்து மதகளிற்றன் பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்னு பாசனம். இந்த பாசனத்தை ரெண்டு தடவை சேவிக்கிறோம் ஒரு வழக்கம் உண்டு. ஏன் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் டெய்லி மாதுகரம்னு சொல்லுவார், பிக்ஷை எடுக்கிறதுன்னு பேர். சன்னியாசிகளுக்கு உலகமே சொந்தம் அவளுக்கு, அவள் எல்லாத்தையும் விட்டவா, அதனால உலகத்துல எல்லாம் அவளுக்கு சொந்தம். ஆனாலும் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும், அது அவளுடைய தர்மம். சாதாரணமா சன்னியாசிகள்லாம் அந்த அண்ணன் எங்காத்துல நீ பிக்ஷா வந்தனம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுவா, பிரார்த்திச்சுப்பா. உடனே அவர்களும் பிக்ஷா வந்தனத்துக்காக ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் பிக்ஷாவந்தனத்துக்காக வீதியில வந்துட்டு இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. அப்ப அழகா இவர் உள்ளுக்குள்ள உந்து மதகளிற்றன் பாசனம் சேவிச்சுண்டு வரார். இவர் சேவிச்சுண்டு வரவும் பெரிய நம்பிகள் வீட்டு வாசலுக்கு வரார். அழகா பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப மந்து திரவாய் அப்படின்னு இவர் சொல்லவும், ஸ்ரீ பெரிய நம்பிகளுடைய பெண்ணான அத்துழாய், சில இடங்கள்ல அது திருக்கோஷ்டிய நம்பி திருமாளிகை, அவருடைய பெண் தேவகி பிராட்டி, இப்படியும் காண கிடைக்கிறது. இந்த விஷயத்துல நமக்கு முக்கியம் இல்லை, ஆனா ராமானுஜர் இதை அனுபவிச்சது சத்தியம். இவர் அழகா இதை சொல்லிண்டு வரவும் அனுசந்தானம் பண்ணவும் அந்த பெண் பிள்ளை கையில ஒரு பூப்பந்த வச்சுண்டு விளையாடி நின்று அழகாக படியிருந்து கதவை திறக்கவும், அவ கைகள்ல இருந்த வளையல்கள் அவ கையில இருந்த பூப்பந்து அவள் அழகா மைதீழின கண்கள் திலகமெல்லாம் ஈட்டுண்டு தலையில பூச்செல்லாம் சூட்டிண்டு ரொம்ப சமத்தா கதவை திறந்துன்னு வந்து நிக்கவும் சுவாமி ராமானுஜர் மூர்ச்சையாய் விழுந்தார். உடனே இந்த அத்துழாய் உள்ள ஓடி போய் தோப்பனார் இடத்துல சொன்னார், உம்முடைய ஜீயர் கீழே மயங்கி விழுந்தார். உடனே பெரிய நம்பிகள் சிரிச்சென்று வெள்ள ஓடி வந்தார். அழகா வீதியில கீழே விழுந்த ராமானுஜர் பக்கத்துல உட்கார்ந்து ராமானுஜர் தலையை தூக்கி மடியில வச்சுட்டு அப்படியே தடவி கொடுத்தார். ராமானுஜர் கண்ணை திறந்தார். உடனேயே ஸ்ரீ பெரியநம்பிகள் கேட்டார், என்ன உந்து மதகளிற்றன் பாசுரமோ அப்படின்னார். ஆம் அடியேன் தாசன், நப்பின்னை பிராட்டியின் தரிசனம் கிடைச்சது. ஆச்சாரியன் பொண்ணு, இவர் பார்த்து வளர்ந்த பொண்ணுதான், ஆனா அவருடைய அந்த பாசுர டைமிங்கும் இதுவும் வரும்பொழுது ஸ்வயம் பகவான், அவ்வளவுதான். பெரியவா பகவத் தரிசனத்தை எப்படி எல்லாமும் அனுபவிக்கிறார். இவர் அந்த பாசுரம் சொல்ல அவ ஒரு சாதாரணமா அவ ஒரு பந்தை எடுத்துண்டு கையில நிறைய வளையல்களை போட்டு படியிற வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு சொல்லும் பொழுது அவள் திறக்கவும் இவர் சொல்லவும் சரியா இருக்க ஸ்வயம் நப்பின்னை பிராட்டி எனக்கு காட்சி தந்தாள்னு சார். அதான விசேஷம். சமயத்துல சில இடங்கள்ல குரு பரம்பரா பிரபாவ வாசியம்னா அர்ச்சக முகேன பகவான் அருளி செய்தார் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அர்ச்சகர் மூலமா திடீர் சமயத்துல அர்ச்சகர் ஆவேசம் மாதிரி சொல்லுவார்கள், அது பெருமாள் உத்தரவு அப்படின்னே ஏத்துப்பா. அதெல்லாம் பெரியவாளுடைய ஒரு அனுபவம். சில கோவில்கள் நம்ம போகும்போது பார்த்தோம்னா திடீர் அர்ச்சகர்கள் ஆவேசம் வந்த மாதிரி சொல்ல எடுத்துட்டு போங்க பாத்துட்டு போங்க அப்படின்வா. நம்மளால மீறி போகவே முடியாது. அப்ப பகவான் என்ன பண்றான், அவளுக்குள்ள ஆவேசிச்சு பேசுறான். அடியனுக்கு ஒரு அனுபவம் உண்டு. சந்தர்ப்பத்துல நாங்கள்லாம் திருக்கடல் மல்லை திருவிடந்தை எல்லாம் சேவிச்சுட்டு காஞ்சிபுரம் சேவிச்சுட்டு திருவண்ணாமலை போயிட்டு இருக்கோம். அப்ப அழகா நாங்க காஞ்சிபுரம் உள்ள போனோம், பெருமாளை சேவிச்சு கிளம்புறோம். ஒரு அர்ச்சகர் சொன்னார், சுவாமி இருந்துட்டு போங்கோ, இன்னைக்கு ஆணி சுவாதி பெரியாழ்வா திருநக்ஷத்திரம் கருட சேவை உண்டு. அடியேன்னு சொன்ன, இல்ல சுவாமி கிளம்பணும், நாங்க திருவண்ணாமலை போகணும், அவர் நேரமா எடுத்துன்னு அவர் ஒன்னும் சொல்ல வந்துட்டோம். அவர் மேல சொன்னார் சன்னதியில, திருப்பி கீழே இறங்கணும், பாதியில ஒரு பெட்டர் பார்த்தார், சுவாமி இருந்துட்டு போங்கோ, ஆணி சுவாதி கருட சேவை கிடைக்கிறது துர்லபம், இவ்வளவு தூரம் வந்துட்டால் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு. இதனடா அது ரெண்டாவது தடவை சொல்றாளின்னு விட்டுட்டேன். இல்ல சுவாமி எனக்கு நேரமா எடுத்து போகணும்னு ஆச்சு. திரும்பி வேக வேகமா வெளில வந்துட்டு இருக்கோம், அடுத்த யாரும் சொல்லிடப்படா எனக்கு அவளை. அப்ப அதுக்குள்ள ஒரு பெட்டர், வாங்க 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 பிரசாதம் வாங்கிட்டு போங்க, பிரசாதம் வாங்க எங்க அவசரமா ஓடுறேன்னு. சரின்னு சொல்லி பிரசாதம் வாங்கினோம். அப்புறம் எந்த ஊர் எழுதுனாரு மாதிரி சென்னையில வந்திருக்கோம், திருவண்ணாமலை பண்ணிட்டு இருக்கோம். அந்ததுதான் வந்தீர், ஆணி சுவாதி பெரியாழ்வா திருநக்ஷத்திரம் கருட சேவை கட்டாயம் சேவிச்சிருங்கோ அப்படின்னார். எனக்கு ரெண்டு நிமிடான ஒரு தர்ம சங்கடமான நிலைமை எடுத்து, இல்ல சுவாமி கிளம்பணும், ஆணி சுவாதி சுவாமியே கூப்பிட்டிருக்கார், அழகா அவரே சொல்றார், கேட்க முடியாதோ பார்க்க முடியாதோ அப்படின்னார். இல்ல சுவாமி அடியே இருக்கேன்னு அவ்வளவுதான். ஏன்னா அவர் அந்த பேசின அந்த துவனி அந்த வேகம் உள்ளுக்குள்ளேந்து பெருமாள் உத்தரவு, அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு சேவிச்சோம், மிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அந்த ஒரு அனுபவம் கரெக்டா அஞ்சு நிமிஷத்துல அந்த கருட சேவை ஆரம்பிச்சு எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அவரே சொன்னார், பார்த்தாச்சு கிளம்புங்க அப்படின்ட்டார். அவரே இன்னும் அதிசயமா இருந்தது. அப்ப பகவான் பலவிதமா நம்மிடத்துல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான், நம்ம சுவீகரிக்கணும். இந்த நாதமுனிகள் அப்படி ஒரு பாவம். இதெல்லாம் அந்த பகவத் விஷய அனுபவம் புரியறதுக்காக சொல்றேன். நிறைய கோவில்கள்ல நமக்கு அசரீரியா பல பேர் யாராவது ஒரு விஷயம் சொல்லுவா, எல்லாம் பகவத் விஷயம் தான் அது, நாம புரிஞ்சுக்கணும். நாதமுனிகள் அது போல ஜோரா ஆச்சரியமாக பகவத் விஷயத்தை சீகரிச்சதுனாலே ரெண்டு வெள்ளியும் ஒரு பெண் பிள்ளையும் ஒரு குரங்கும் தேடி 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 போய் கடைசியில கங்கை கொண்ட சோழபுரத்துல போய் சரீரத்தை விட்டார். நெடுந்தூரம் தேடிண்டு போனவர் உடனே ரொம்ப தூரமான சம்சாரிகளுக்கு நெடுந்தூரமான வைகுந்தத்துக்கே போயிட்டார். அதுதான் பெண் பிள்ளை சொல்றா, ஒரு விஷயம் கேட்டார், கேட்டு பகவத் விஷயம்னு பாவிச்சா அந்த பாவனையில தேடிண்டு போனார், அப்படியே தேடிண்டு வைகுண்டமே போயிட்டார். வாழ்க்கையில் அவ்வளவு பேர் தேடிண்டு போய் இந்த பக்கம் வந்தாளா அந்த பக்கம் வந்தாளான்னு, ஆனா இவர் தேடிண்டு நேர வைகுண்டமே போயிட்டார். பெண் பிள்ளை அதை பிடிச்சுட்டா, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே இப்படி ஒரு தாபத்துல பகவான தேடிண்டு நெடுந்தூரம் போக முடியுமோ, அந்த அளவுக்கு அடியாளுக்கு பக்தி இல்ல சுவாமி. அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு பெண் பிள்ளை யதிராஜன் சுவாமி ராமானுஜரை பார்த்து கேட்கிறார். ராமானுஜர் அவ்வளவு விசேஷம், அதுவும் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஜோரா ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அப்படின்னு அந்த பாசுரம் திருக்குடந்தி சாங்கபாணி பெருமாளுடையதான பாசுரம். அத சில பேர் சேவிக்க கேட்டு அது வரைக்கும் திருவாயுமொழி அவருக்கு தெரியாது. ஆயிரத்துள் இப்பத்தும்னா ஆயிரமும் உமக்கு தெரியுமா அப்படின்னா இவர் கேட்டார், அவ எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும் சுவாமின்னு சொன்னார். எந்த ஊர்னு கேட்டார், ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர் அப்படின்னா. அப்பெல்லாம் ஆழ்வார் திருநகர் யாருக்குமே தெரியாத ஒரு காலகட்டம். உடனே ஒரு காட்டுமன்னா இருக்கும் சிதம்பரம் பக்கத்துல இருந்து திருநெல்வேலி ஜில்லா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஆயிடுத்து ஆழ்வார் திருநகரி எல்லாம். அந்த ஆழ்வார் திருநகரி வந்து அங்க இருக்கிறவாளை கேட்டா அவளும் சொன்னா எங்களுக்கும் இந்த பத்து தான் தெரியும், ஆயிரம் தெரியாது. ஆனா ஆழ்வார் திருநகரில் திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வார் வம்சத்தால சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அவரிடத்துல கேடுகள்லாம் சொல்லுவாரோன்னு அவர்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு ஒரு பிரபந்தம் உண்டு சுவாமி நம்மாழ்வாரை பத்தி, எங்களுடைய மூதாதையர் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் சொன்னது அந்த கண்ணினுன் சிறுத்தாம்ப ஒரு பன்னீராயிரம் தடவை ஜபிச்சா நம்மாழ்வார் பிரத்யக்ஷமா தெரிவார்னு எங்க பெரியவா சொல்லி கேட்டிருக்கேன். நாங்க யாரும் முயற்சி பண்ணதில்லை, தேவரீர் வேணா முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி கண்ணினுன் சிறுத்தாம்ப கத்துக் கொடுத்தார். உடனே ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த கண்ணினுன் சிறுத்தாம்ப பாசுரத்தை கத்துண்டு ஆழ்வார் திரையில நம்மாழ்வார் சன்னதியில நின்னுண்டு திருப்புளி ஆழ்வார் மரத்துக்கள் நின்னுண்டு ஜோரா கணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அண்ணி தென்குருகூர் அம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு அந்த பாசனங்கள் எல்லாம் ஒரு பத்தாயிரம் தடவை பன்னீராயிரம் தடவை ஜபிச்சுட்டார். அப்படி ஜபிச்ச உடனே நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாயி என்ன வேணும்னார். அப்ப அவர் சொன்னார், அந்த ஆயிரத்துள் இப்பத்துள் பத்து ஆயிரம் பாசனம் வேணும்னார். உடனே நம்மாழ்வார் தன்னுடைய திருவாயினாலேயே திருவாய்மொழி சொல்ல கேட்டுண்டார். கேட்டுட உடனே நம்மாழ்வார் போதுமோ அப்படின்னார். ஸ்ரீமன் நாதமுனிகள் இன்னும் உண்டோ அப்படின்னார். மற்ற ஆழ்வார்கள் சொன்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இவருடைய மற்ற கிரந்தங்களையும் சொல்லி மற்ற ஆழ்வார்கள் பாண்ட பிரபந்தங்களையும் சொன்னார். நாலாயிரம் பிரபந்தத்தையும் நாதமுனிகள் நம்மாழ்வார் சொல்லி கேட்டார். கேடுடு நாதமுனிகள் அப்படியே மீனி சிலித்து நிற்கும் பொழுது நம்மாழ்வார் பார்த்தா இது அப்படியே லோகத்துல பிரகடனப்படுத்து அப்படின்னு அவர் சொன்னார். பிரகடனப்படுத்துறது உங்களுடைய கிருபையினால பண்ணிடுவேன், அது காலம் காலமா அப்படியே போகணுமே வம்சத்துக்கு எப்படி போகும்னார். அப்ப உடனே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு முன்னாடியே கொடுத்த பவிஷ்யதாச்சாரியன் ராமானுஜ விக்கிரகத்தை புளிய மரத்திலேயே கீழே மண்ணில் பதிச்சு வச்சிருந்தார். அதையும் எடுத்து ஒரு இடத்துல கொடுத்து இவர் பவிஷ்யதாச்சாரியன், இவர் பின்னாடி வந்து இந்த திவ்ய பிரபந்தத்தை லோகமறியும்படியா செய்வார், நீர் ஆரம்பிச்சுடு அவர் அதை தொடர்ந்து பண்ணுவார் அப்படின்னு. அப்படி நாதமுனிகளிடத்துல பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகமா வந்ததே இந்த சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே. அந்த நாதமுனிகளுடைய பேரன்தான் சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர் தான் பெரிய நம்பிகள். ஆளவந்தாருனாலதான் ராமானுஜர் நம்ம சம்பிரதாயத்துக்கே வந்தார். அப்ப இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்ச யதிராஜனிடத்துல இவள் ஸ்ரீமன் நாதமுனிகளை பத்தி பேசுறார். யதிராஜருக்கு நாதமுனிகள் ஆளவந்தார் அப்படின்னா அவ்வளவு பிரியம். சம்பிரதாயத்துக்கு இவ்வளவு பண்ணியிருக்காள். நாதமுனிகள் வம்சத்துக்கே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் கடன் பட்டிருக்கா. இன்னைக்கும் நாதமுனிகள் வம்சத்தார் தான் அரையர் சேவை பண்ணிட்டு இருக்கா. அவர் தான் இந்த அரையர் சேவைன்ற விஷயத்தெல்லாம் ஆரம்பிச்சது. இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் பல இடங்கள்ல அரையர் சேவை உண்டு. ஆச்சரியமா அவள்லாம் பார்த்தோம்னா ஆழ்வார்த்தினரிங்கள்லாம் அரையர் சேவை பண்றவா எல்லாருமே நாதமுனிகளுடைய வம்சத்தார் தான். நிறைய நாதமுனிகள் வம்சத்தாரோட அடியனுக்கு பரிச்சயம் உண்டு. நிஜமாவே இன்றளவும் அவளுடையதான பக்தி ஞான வைராக்கியங்கள் மிச்சும்படியாதான் இருக்கு. பெண் பிள்ளை அதனால சொல்லிட்டான், நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே. இப்படி பேசுறா பாருங்க, அவ்வளவு அழகு. இனிமேல் வேலை ரொம்ப தூரம் போறேன், ரெண்டு தூரம் போயிட்டு வந்தேன்னு சொன்னா கூட நாதமுனிகளை நினைச்சுக்கணும் சரியா. அந்த பாவம், அந்த பாவம் இருந்து விடுத்தனா பாருங்க. இனிமேல் எங்கேயாவது ரெண்டு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை ஒரு குரங்க பார்த்தேன்னா ஒன்னு ராம லக்ஷ்மண சீதா ஹனுமத் சமேதரான்னு நினைச்சுக்கணும். ஒரு பெண் பிள்ளை நிறைய ஒரு ஆண் பிள்ளை நிறைய பெண் பிள்ளைகள்னா கிருஷ்ணனும் கோபிகைகளுமா நினைச்சுக்கணும். ஆச்சரியமா, ஒரு 5 வயசு குழந்தையும் ஒரு அம்மாவையும் பார்த்தாள்னா துருவனும் சுனீதியுமா பாவிச்சுக்கலாம். ஆச்சரியமா, 4 அண்ணா தம்பிகள் அப்படின்னு கேள்விப்பட்டாள்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருகணான்னு நினைச்சுக்கணும். ட்வின்ஸ் அப்படின்னா லக்ஷ்மணன் சத்ருகணன் நினைச்சுக்கணும். அதே ஆண் பிள்ளை பெண் பிள்ளையா பிறந்துட்டா அப்படின்னா நிறைய உண்டு, வெரைட்டியா சொல்லிட்டு போகலாம். அப்ப நம்முடைய பாவம் எப்படி இருக்கணும்னு பெண் பிள்ளை நமக்கு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா. ராமானுஜர் கேட்டு அகமகிழ்ந்து போறார். ஏன்னா நாதமுனிகள் விஷயம் நன்னாவே ராமானுஜருக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு கோணத்தை இந்த பெண் பிள்ளை கொடுத்துட்டாளா. நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளை போலே, இப்படி பகவானை தேடிட்டு போகணும், அப்படியே பகவானிடத்துல போய் சேர்ந்துடணும், அவ்வளவுதானே. பகவானை தேடணும், பகவானை தேடிட்டு போகணும், தேடி 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 கடைசியில பகவானிடத்துல போய் சேர்ந்துடணும். ராமானுஜர் மேனிசிலிருந்து இந்த பெண் பிள்ளையின் வாக்கியத்தை கேட்டார். கூட இருக்கிற சிஷ்யாலும் எப்பேற்பட்ட வாக்கியங்களை அவள் பேசுறா. நமக்கெல்லாம் கூட நாதமுனிகளுடைய சரித்திரம் விருத்தாந்தம் நன்னா தெரியும், ஆனா இப்படி நாம யோசிச்சதில்லையே அப்படின்னு கேட்டு இருந்தாள். அத்தனை பேர் மயங்கி கேட்க பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொன்னார். அடுத்த வாக்கியத்துக்கு முன்னாடி இதுவரைக்கும் சொன்ன வாக்கியங்கள்லாம் நன்னா திரும்பி திரும்பி சொல்லி பார்த்துக்கோங்க, அழகா ஆனந்தமா அனுபவிங்கோ. வாழ்க்கையில பெரிய பொக்கிஷம் நமக்கு பெண் பிள்ளை ரகசியம் கிடைச்சது. இந்த பெண் பிள்ளை ரகசியம் ஆச்சு முடிய போற இன்னொரு 21 வாக்கியம் ஜனவரிக்குள்ள முடிஞ்சிடும். இது முடிஞ்ச பிறகு கூட நீங்க இந்த வாக்கியத்தை அப்படியே தொலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கியங்களை நினைச்சு நினைச்சு வாழணும். இதுதான் பெண் பிள்ளைக்கு நாம பண்ணக்கூடிய பெரிய மரியாதை. எதிராதருக்கு நம்மால கைமாறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விஷயங்களை ஜபிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை வாங்கிக்கணும். இதுதான் பெரிய பொக்கிஷம் பரிசு நமக்கு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீன். ஜெய் போலோ ஸ்ரீமன்நாத முனிகளுக்கு ஜெய். ஜெய் போலோ யதிநாத சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. ராதே கிருஷ்ண. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.